எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உம்முடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். இதே போல் ஒரு மாலை வேளையில் மேலறையிலே உம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரித்தீர், ராபோஜன ஆரானை ஆசரித்தீர், சீஷருடைய கால்களை கழுவினீர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுங்கள் என்று எங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனீர். நான் வருமளவு என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, மகிமையிலே நீர் வெளிப்படும் வரைக்கும் நாங்கள் இந்த ராபோஜன ஆரணையை அனுசரிக்க வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மை ஸ்தானம் கொடுத்து இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதிக தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் அதற்கேற்ற பலனை தருவீராக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்குள் நாங்கள் காண்பிக்கிற பிரயாசங்கள், படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் இம்மையிலும் அருமையிலும் பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணவுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எடுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பந்தியிலே பங்கு பெற போகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் வெட்டிங் சப்பரில் பங்கு பெறும் வரைக்கும் இந்த பந்தியிலே பங்கு பெறதுக்கு எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும், நல்ல சூழ்நிலையை தருவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு நீர் பாதுகாப்பை தருவீராக. இந்த பொல்லாத உலகத்திலே எங்களுக்கு ஆண்டவரே நீ சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர், எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்கு அதிகமான கிருபை தந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பி ஜீவிக்கும்படியான விசுவாச ஜீவியத்தை தந்திருக்கிறீர். வானம் பூமி அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. நீ சிஷ்யகர்த்தராயிருக்கிறீர், நீர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர், நல்ல போதகராயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே வந்து இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறிது நேரம் நாங்கள் வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். தாமைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வசனங்களோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். உட்கார். எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் வரிசையாக உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இடைவெளி விடாதபடி வரிசையாக உட்காருங்க. அங்கே இங்கும் குறுக்க உட்காராதபடி ஒழுங்காக உட்காருங்க. காலி இடத்துல வந்து கொஞ்சம் முன்னால் நகண்டு வந்து காலி இடத்துல உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இனமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த ராபோஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:48 வாசிக்கலாம்.
ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
53 வாசிக்கலாம்.
அதற்கு இயேசுவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை
போதும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது அவர் யூதர்களுக்கு சொன்ன பிரசங்கத்தை தான் இப்பொழுது வாசிக்கிறோம். கப்பர்நகும் என்ற இடத்திலே அவரை இதை போதித்ததாக சொல்லப்படுகிறது. மறிப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். 48 ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். 53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த அருமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நம்ம கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு பிரெட் அண்ட் வைன், அப்பமும் திராட்சரசமும். பிரெட் அண்ட் வைன் என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், ஆனாலும் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த அப்பம், இதை புசிக்கும் பொழுது அவன் மரிக்க மாட்டான். This is the bread which cometh down from heaven. இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாக இருக்கிறது. That a man may eat of it and not die. அதனால் மன்னாவை புசித்தவர்களுக்கும் இந்த அப்பத்தை புசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அதை புசித்தவர்கள் மரித்து போனார்கள், ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். அது இந்த அப்பமானது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது. 51வது வசனத்தை வாசிக்கலாம்.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்னுடைய மாம்சம்தான் அந்த அப்பமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது யூதர்கள் பார்க்கிறார்கள், இது ஒரு கடினமான உபதேசம், இதை புரிந்து கொள்ள முடியலை. How can this man give us his flesh to eat? எப்படி இந்த மனுஷன் தன்னுடைய மாம்சத்தை புசிக்கும்படியாக கொடுப்பான் என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. They didn't have eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதனால் நேரலே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், யோவான் வந்து ஈகிளாக இருக்கிறான். அந்த 4 ஜீவன்கள் வந்து 4 காஸ்பலாக இருக்கிறது. மத்தேயு வந்து லயன், மார்க்கு வந்து ஆக்ஸ், லூக்கா வந்து மேன், இதோ யோவான் வந்து லயன், யோவான் வந்து ஈகிளாக இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஈகிளில் தான் மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிறது. ஈகிள் புட் த மிஸ்ட்ரி ஹியர் ஃபார் ஈகிள் ஏஜ். இந்த கடைசி காலத்தில் நம்ம ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். நமக்கு இந்த ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படுகிறது. எப்படி ஒரு மனுஷன் வந்து டஸ்டில் இருந்து குளோரிஃபிகேஷன் சொல்ல முடியும் என்பது தான் அந்த மிஸ்ட்ரியாக இருக்குது. நம்ம பூமிக்குரியவர்களாக இருக்கிற நாம் வந்து மகிமை அடைய வேண்டும். அது எப்படி நம்ம சொல்ல முடியும் என்பது தான் இந்த இயேசு சொல்லுகிற உபதேசத்தினுடைய பொருளாக இருக்கிறது. ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நீங்கள் வந்து இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நீங்கள் பங்கு பெறவில்லை என்றால், இதை புசிக்கவில்லை என்றால், நீங்கள் டஸ்டில் இருந்து குளோரிஃபிகேஷன் போக முடியாது. ஏர்த்லி பாடியிலிருந்து குளோரிஃபைட் பாடி போக முடியாது. இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்துக்கு போக முடியாது. அதனுடைய சீக்ரெட் வந்து என்னுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அதற்கு அடையாளமாக இந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் பானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறார். அவங்க சொல்கிறாங்க, எப்படி ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய மாம்சத்தை அவன் புசிக்க கொடுக்க முடியும்? இது ஒரு கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியலை. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்காமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. உங்களுக்குள்ளே ஜீவன் வர வேண்டும் என்றால் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்திலையும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். நம்ம எல்லோரும் ஃபிசிக்கல் லைஃப் உடையவர்களாக இருக்கிறோம். ஃபிசிக்கல் லைஃப், எட்டர்னல் லைஃப், சரீரபுறமாக நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனால் எட்டர்னல் லைஃபை நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தின் மக்களுக்கு அவங்களுடைய மாம்சத்தில் ஜீவன் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு எட்டர்னல் லைஃப் கிடையாது. சாபனத்து மக்களுக்கு எட்டர்னல் லைஃப் கிடையாது. ஆனால் நீங்களும் நாங்களும் எட்டர்னல் லைஃப் பெறுகிறோம். அதனால் மாம்சபிரமான ஒரு ஜீவனை பெறுவதற்கு இந்த சரீரத்திலே ஜீவன் இருக்க வேண்டும். அதனால் ஆகாரத்தை புசிக்க வேண்டும், நம்ம தண்ணீரை குடிக்க வேண்டும், அநேக ஜூஸ் நம்ம பானம் பண்ணுகிறோம். இதெல்லாம் எதுக்காக? இந்த ஃபிசிக்கல் லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுவதற்காக. அதே போல் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால், எட்டர்னல் லைஃப் என்றால் காட்ஸ் ஓன் லைஃப், தேவனுடைய சொந்த ஜீவன். எட்டர்னல் லைஃப் என்றால் இட் ஹாஸ் நோ பிகினிங் அண்ட் நோ எண்டிங், அதுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. தேவன் ஒருவரே நித்தியமானவராக இருக்கிறார். அவரில் நீங்கள் ஒரு பாகமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எட்டர்னல் லைஃபை உடையவர்களாக இருப்பீர்கள். இந்த எட்டர்னல் லைஃபை நம்ம பெறுவதற்கும் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கும் நம்ம இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார், என் இரத்தமானது மெய்யான பானமாக இருக்கிறது. 54 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், 54 வசனத்தை வாசிக்கலாம்,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதனால் ரெசரக்ஷன் இஸ் கனெக்டட் டு பிரெட் அண்ட் ஒயின். இந்த அப்பத்தோடு திராட்சரசத்தோடு உயிர்த்தெழுதல் வந்து அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம உயிர்த்தெழுதலை நம்ம பிலீவ் பண்ணுகிறோம். இந்த உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. நீங்கள் எட்டர்னல் லைஃப் உடையவர்களாக இருந்தால் இந்த ஜீவன் வந்து அங்கே கண்டினியூ ஆகுது, இன்னொரு பிளேஸில் கண்டினியூ ஆகுது. உங்கள் வாழ்க்கை இங்கே முடிஞ்சு இன்னொரு பிளேஸில் கண்டினியூ ஆகுது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் அவர் மரித்தார். நம்ம லைஃப் வந்து முடிவதில்லை, நம்ம எட்டர்னல் லைஃப் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை பெறாதவங்க பாதாளத்தில் போய் அவர்கள் வேதனைப்படுவார்கள். அவங்க லைஃப் வந்து பாதாளத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நமக்கு வந்து முடிவே கிடையாது. இட் இஸ் நோ பிகினிங் அண்ட் நோ எண்டிங். ஆமென். ரெசரக்ஷன் இஸ் கனெக்டட் டு பிரெட் அண்ட் ஒயின். ரெசரக்ஷன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? மகிமையான சரீரத்திலே உயிர்த்தெழுந்தார். உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பூமிக்குரிய சரீரத்தை உடையவராக இருந்தார், மாம்ச சரீரத்தை உடையவராக இருந்தார். ஆனால் உயிர்த்தெழும் பொழுது அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார், மறுரூபமடைந்தார். அதே போல் நம்ம வந்து என்னென்னா ஒரு நாளிலே மறுரூபம் அடைவோம், நமக்கு உயிர்த்தெழுதல் வரும், நம்ம மறுரூபம் அடைவோம். இந்த பாடியிலிருந்து ஒரு குளோரிஃபைட் பாடிக்கு நம்ம செல்லுவோம். அதுக்கு இந்த பிரெட் அண்ட் ஒயின் சம்மந்தப்பட்டிருக்கு, இந்த ராபோஜன அரணை சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுக்கு ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எடுப்புவேன். இதை நீங்கள் பங்கு பெற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்கள் லைஃப் வந்து இன்னொரு பிளேஸில் கண்டினியூ ஆகும், உங்கள் வாழ்க்கை முடிவடைவதில்லை. அதன் பின்பு உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன மறுரூபம் அடைவீர்கள். இயேசு மறுரூபம் அடைந்தது போல் நம்ம மறுரூபம் அடைவோம், குளோரிஃபைட் கண்டிஷனை நம்ம பெறுவோம். ஆமீன். நீங்கள் வந்து அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். யூ வில் ஹாவ் அ பாடி லைக் மை ஓன் பாடி, என்னுடைய சொந்த சரீரத்தை போல நீங்கள் மாற்றப்படுவீர்கள். எ குளோரிஃபைட் கண்டிஷன், மகிமையான சரீரத்தை அடைவோம். அதற்கு என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஈட் திஸ் பிரெட் அண்ட் ஒயின். யூ வில் ஹாவ் டு ஈட் மை ஃப்ளஷ் அண்ட் ட்ரிங்க் மை ஃப்ளட். இஃப் யூ ஹாவ் டு ஹாவ் தட், நீங்கள் அதை பெற வேண்டுமென்றால், உங்கள் லைஃப் அங்கே கண்டினியூ ஆகணும், நீங்கள் மகிமை அடைய வேண்டுமென்றால் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பிரெட் அண்ட் ஒயினில் பங்கு பெற வேண்டும். அதுதான் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வர்றாங்க. பெங்களூர், கள்ளக்குறிச்சி, திருப்பூர், தூத்துக்குடி இப்படியாக ரொம்ப தூரத்துலேருந்து வருகிறாங்க. சேலம் நல்ல 10 hours 12 hours பிரயாணம் செய்து வந்திருக்கிறாங்க. எதற்காக? நம்ம எட்டர்னல் லைஃப் பெறுவதற்காக. நம்ம வந்து ராப்சரில் பங்கு பெற வேண்டும். இதுதான் நம்முடைய மெயின் கோல். இன்னொன்று, அடுத்தபடியாக வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் உலகப்பரமாகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கீழ்ப்படியாமல் போனால் அது தப்பாக போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து ஹாப்மேன் வரைஞ்ச போட்டோ மாதிரி இல்லை, அதனால் அப்படிலாம் இல்லை, அதனால் அவர் அந்த போட்டோவை தூக்கி தூர போடுங்க அப்படிங்கிறார். நம்ம போட்டோ வைக்கிறதில்லை. ஆனால் ஹாப்மேனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது பரிசுத்த ஆவியினாலே. அவன் இயேசு கிறிஸ்து முகம் இவ்விதமாக தான் இருக்கும்னு வரைஞ்சிருக்கிறார். உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, அவருக்கு ஒரு முகம் இருந்தது. அந்த காலத்தில் கேமரா கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, அதனால் நமக்கு அந்த பிக்சர் கிடைக்கல. ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாடி, அவருக்கு ஒரு முக சாயல் இருக்கத்தானே செஞ்சு. பென்காம் என்ன சொல்லுகிறார், நமக்கு பாசிட்டிவ் பாடி அங்கே இருக்குது, இது வந்து நெகட்டிவ் பாடி. அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒரே சாயல் தான். ஆனால் அதில் எந்த குறையும் இல்லை, இதில் பல குறைகள் இருக்கிறது. இது அழிஞ்சு போகும், அது அழியாத சரீரம். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். அங்கே பார்க்கும் பொழுது பல்லவத்தில் போனால் என்னது, இதை ஸ்டீபன் இப்படி இருப்பாருன்னா அங்கே ஸ்டீபன் அப்படி தான் இருப்பார், தினகரன் அப்படி இருப்பார்னா அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பாடி இருந்துச்சுன்னா எப்படி அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாடி இருந்தது, அந்த பாடி வந்து மாம்ச சரீரம். ஆனால் அவருக்கு என்ன செய்யணும்னா, அங்கே பாசிட்டிவ் பாடின்னு ஒன்று இருக்குது, இது நெகட்டிவ் பாடி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சாயலாக தான் இருக்குது. அதனால் பல்லவத்தில் போனால் இது யார் யாருன்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்? இங்கே பார்க்குறோம் இதே சாயல் தான் அங்கே இருக்க போகுது, ஆனால் அது குளோரிஃபைட் கண்டிஷனில் இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் இயேசு கிறிஸ்து போட்டோவை தூரத்துக்கு போடுங்க அப்படிலாம் அவர் இருக்க போகிறதில்ல. அப்போ எப்படி இருப்பார்? இதெல்லாம் தேவையில்லாத இந்த என்டைம் பிரசங்கம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேங்காங்க. நம்ம வந்து அந்த பர்சனை பார்க்க விரும்புகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறோம்? நம்ம அவரை ஆவியின் ரூபத்திலேயோ அல்லது வேற எப்படியோ பார்க்க நம்ம விரும்பலை. அவரை ஒரு சரீரத்தில் பார்க்கணும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். வி பிலீவ் த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அந்த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை நம்ம பார்க்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அது நெகட்டிவ் பாடி, அது பாசிட்டிவ் பாடி, குளோரிஃபைட் கண்டிஷனில் இருக்குது. அது இதை விட ரொம்ப அது வந்து கிளியராக இருக்கும் நமக்கு. அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் நாமும் அவருக்கு ஒப்பாக இருப்போம், நாமும் குளோரிஃபைட் கண்டிஷனில் இருப்போம். நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று பிலிப்பியர் 3:21 நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாளில் அவரை நம்ம பார்க்க போகிறோம், அவரை ஒரு நபராக பார்க்க போகிறோம். அவரை ஒரு குளோரிஃபைட் கண்டிஷனில் பார்க்கும் பொழுது நாமும் குளோரிஃபைடு அடைந்திருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை மகிமையிலே நம்ம பார்க்க வேண்டும். நாமும் ஒரு மகிமையின் சரீரத்திலே இருக்க வேண்டும் என்றால் இந்த பந்தியில் பங்கு பெறும். ஈட் த பிரெட் அண்ட் ட்ரிங்க் த வைன். இந்த திராட்சை ரசத்தில் நம்ம பங்கு பெற வேண்டும். அதனால் அவர் என்ன லைஃப் வாழ்ந்தார், அவருக்குள்ள ஜீவனை இந்த நாமும் அதே ஜீவனை பெற வேண்டும் என்றால் அந்த ஜீவன் எப்படி இருந்தது? அவர் தண்ணீரின் மேல் நடந்தார். அவர் வந்து புயலை பார்த்து, இதை காற்றை பார்த்து இறையாதே என்று சொன்னார். ஸ்பீக் டு த ஸ்டார்ம். அவர் வந்து பிசாசை ஜெயித்தார். மத்தேயு 4 அதிகாரத்தில் பிசாசினுடைய கி அவர் சோதனைகளை ஜெயித்தார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதை வந்து அவர் ஜெயித்தார். அதே மாதிரி ஒரு அவருடைய ஜீவனை நம்ம பெறும்பொழுது, இந்த பந்தியின் மூலமாக அந்த ஜீவனை பெறுகிறோம், அப்பொழுது நமக்கும் என்ன செய்யணும்னா அந்த ஓவர் கமிங் பவர் வருகிறது, பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அமேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுதான் செவன் சீல், ஏழாம் முத்திரை. ஒன்று தோசிக்க 4:16, கத்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். த லார்ட் ஹிம்செல்ஃப் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 10:1, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். எ மைட்டி ஏஞ்சல் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். அதனால் வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஜீப அப்போ இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறது. ஆமீன். நம்ம இதை புசிக்கும் பொழுது நமக்கு ஜீவன் கிடைக்கிறது, நியூ லைஃப் நமக்கு கிடைக்கிறது. இந்த நியூ லைஃப் வந்து நியூ பர்த்தை கொண்டு வருது. நியூ பர்த் வந்து நியூ கிரீச்சராக மாற்றுது, புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறது, நம்மை புது மனுஷனாக மாற்றுகிறது. எல்லாத்துக்குமே இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். ஆனால் மற்றவங்க இதில் அநேகர் என்ன சொன்னாங்கன்னா, இது கடினமான உபதேசம். 60 வாசிக்கலாம்.
அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். அதனால் அவர்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை, அவங்களால மேற்கொண்டு ஃபாலோ பண்ண முடியவில்லை. அவங்க இந்த பிரெட் அண்ட் ஒயினை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்களால கிரயத்தை செலுத்த முடியவில்லை. இதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். அவங்க வேதபாரர், பரிசேயர், சதுசேயர் என்ற ஸ்தாபனத்தை விட்டுட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணும். அந்த கிரயத்தை அவங்களால செலுத்த முடியலை. அவங்க வார்த்தைக்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அவங்களால அந்த கிரயத்தை செலுத்த முடியவில்லை. அதனால் இது ஒரு கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். அதே போல் இந்த உபதேசத்தில் வரணும்னா ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தகோச இந்த உபதேசங்கள், ஸ்தாபன உபதேசங்களெல்லாம் தூர தள்ளி வச்சுட்டு நம்ம இங்கே வரணும். அநேருக்கு அந்த கிரயத்தை செலுத்த முடியாது. அப்படி செலுத்தாமல் போகும்பொழுது அவங்க பிரெட் அண்ட் ஒயினை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிரெட்டை ஒயினையும் அவங்க பங்கு பெறலை. அப்படி பங்கு பெறாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது, காட்ஸ் லைஃப் அங்கே கிடையாது. அவங்களை வந்து அவங்க வேற ஒரு இடத்துல கண்டினியூ பண்ண முடியாது. தங்களுடைய லைஃப்பை வந்து அங்கே 6 கண்டினியூ பண்ண முடியாது. அவள் வந்து 1 பங்கு பெற முடியாது. எல்லாத்தையுமே இழந்து போய் பாதாளத்தில் வேதனைப்படுவாங்க. ஆண்டவர் வந்து பிரைஸை செலுத்தினார். அவருடைய மாம்சமானது அவர் நமக்காக பலியிடப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது லைஃப் ரிலீஸ் ஆனது. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் எங்கே இருக்குது? மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது? மாம்சத்தின் உயிர் அருண் இரத்தத்தில் இருக்கிறது என்று பைபிள் எழுதியிருக்கு. அதனால் டாக்டர்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணி மனுஷனுக்கு உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? மாம்சத்தின் உயிர் அருண் இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11 வாசிக்கிறோம். அது இரத்தத்தில் இருக்கு. அதனால் இரத்தமானது சிந்தப்படும் பொழுது, அங்கே இரத்தமானது உடைக்கப்படும் பொழுது என்ன, அந்த இரத்தத்தை, அந்த பிளட் செல்ல இருந்த ஜீவனானது ரிலீஸ் ஆனது, வெளியே வந்தது. அது பெந்தகோச நாளிலே 120 வந்தது. இன்றைக்கும் அந்த இரத்தமானது இன்றைக்கு நம்ம மேலே வந்திருக்கிறது. ஆமீன். அதனால் ஆண்டவர் அங்கே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் இதில் பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். ஒரு சிம்பலாக சொன்னார், ஒரு அடையாளமாக அவர்களுக்கு அதை செய்து காண்பித்தார். ஈட் திஸ் பிரெட், அதான் ஈட் திஸ் பாடி, ட்ரிங்க் திஸ் பிளட், இந்த இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த திராட்சரசத்தை ஆசி வைத்து அவிதமாக சொன்னார். அதனால் ஜீவ விருட்சத்தின் மேல் பங்கு பெறுது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதென்றால் ஆப்பிளை பறித்து, ஆப்பிள் பழத்தை மரத்துலேருந்து பறித்து நம்ம சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம் இல்லை. Man ate from tree of life. அதனால் அப்படி ஒரு பழத்தில் பங்கு பெறுவது, பழத்தை பறித்து சாப்பிடுவதல்ல. நம்ம ஃபிசிக்கல் லைஃப் செய்வதற்கு பழத்தை சாப்பிடணும், ஆனால் எட்டர்னல் லைஃப் செய்வதற்கு அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய ஆவியிலையும் பங்கு பெற வேண்டும். ஆமீன். அப்பமானது அவருடைய சரீரமாக இருக்கிறது, அப்பமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. லிவிங் கம்ஸ் பை த வேர்டு, வார்த்தையினாலே ஜீவன் வருகிறது, அதனால் நம்ம ஜீவிக்கிறோம். டையிங் கம்ஸ் பை பிரேக்கிங் த வேர்டு, வார்த்தையை மீறும் பொழுது மரணம். ஏவாள் வார்த்தையை மீறும் பொழுது அது மரணத்தை கொண்டு வந்தது. நம்ம இன்னைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறோம். ஆமீன். வார்த்தையை நம்ம புசிக்கிறோம், அதனால் நம்ம வந்து நம்ம அதனால் இன்னைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இது வந்து கடினமான உபதேசம் என்று அவர்கள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 66 வசனத்தை வாசிக்கலாம்.
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்.
இதோ சீஷர்கள் அநேகர், அநேகர் என்றால் 70 பேர். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார், மேற்கொண்டு அவர் 70 பேரை நியமித்தார். இந்த 70 பேர் வந்து இது கடினமான உபதேசம் என்று அவர்கள் வந்து பின்வாங்கி போனார்கள் என்றால் அவங்க ராபோஜனத்தில் பங்கு பெறல, அவங்க பிரெட் அண்ட் ஒயினில் பங்கு பெறல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த தே ரெஃப்யூஸ் பிரெட் அண்ட் ஒயின், அவங்க பிரெட் அண்ட் ஒயினை வந்து புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணிக்கும் பொழுது அவங்க டஸ்டில் இருந்து அவங்க ஸ்டாராக மாற முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வந்து பெரிய கூட்டமாக மாறினார்கள். ஆண்டவர் ஒருவனை அழைத்து அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை கொண்டு வந்தார். இன்றைக்கும் அவங்க அங்கே இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறாங்க. யோவான் 13:16 உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 15:5 என்ன சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். டஸ்டில் இருந்து அவங்கள ஸ்டாராக மாற்றுவது, பூமிக்குரிய ஒரு சரீரத்திலிருந்து மகிமையான சரீரத்தை கொண்டு வருவது. அதே போல் தான் நம்ம வந்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இந்த பாடி டஸ்ட் பாடி, ஆண்டவர் மண்ணினாலே இந்த சரீரத்தை உண்டாக்கினார். இது மண்ணாக இருக்கிறது, மண்ணுக்கு திரும்பும். இந்த டஸ்ட் பாடியிலிருந்து ஆண்டவர் நம்மளை குளோரிஃபைட் பாடியில் கொண்டு வருவார். ஆமீன். அதுக்கு தான் அவர் வந்து சிலுவையில் மரித்தார். அவர் தம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்தார். அது ஒரு சிம்பலாக இருக்கிறது. இன்றைக்கி அது வந்து நம்ம வார்த்தையிலையும் நம்ம ஸ்பிரிட்லேயும் பங்கு பெறும் பொழுது, தேவனுடைய ஆவியை நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பிரெட் அண்ட் ஒயினில் நம்ம பங்கு பெறுகிறோம். அவர் இன்றைக்கி இறங்கி வந்திருக்கிறார், 7 முத்திரைகளை திறந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்றைக்கி போதிக்கப்படும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிறது. அதனால் நம்ம இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பெற்றிருக்கிறோம், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். அதான் 63 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. மை வேர்ட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் லைஃப். அதனால பாருங்க, அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்பிரிட்டாக இருக்கிறது. வார்த்தை வந்து அது திறக்கப்படும் பொழுது, ஓப்பனிங் ஆகும் பொழுது ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகும் பொழுது, கல்வாரியிலே அது வந்து உடைக்கப்படும் பொழுது அவர் வந்து இரத்தமானது வெளியே வந்தது. அந்த இரத்தத்திலேருந்து ஸ்பிரிட் வந்தது. அவருடைய சரீரம் வந்து பிரெட்டாக இருக்கிறது, அவருடைய ரத்தம் வந்து ஆவியாக இருக்கிறது. அவர் பிரெட் அண்ட் ஒயினை நமக்காக கொடுத்தார். அவர் அங்கே மெல்கிசிதேக்காக 14 ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து இதோ அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பம் வந்து ஒரு நாளில் என்ன சொல்லலாம், நான் வந்து மாம்சத்தில் மாறுவேன், என் இரத்தமானது சிந்தப்படும் என்பதற்கு அடையாளமாக அவர் அங்கே செய்கிறார். ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே 18 வசனம் நினைக்கிறேன்.
அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து.
அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். ஒரு நாளில் நான் வந்து என்ன செய்யணும், பிரெட் அண்ட் வைனாக மாறுவேன், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறுவேன். அதற்கு அடையாளமாக பிரெட் அண்ட் வைன் கொடுக்கிறார். அதே மெல்கிசிதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்த அதே மெல்கிசிதேக் தான் இப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு தரிசனமானார். மாம்சத்தில் வந்திருக்கிறார், அவருடைய சரீரம் பிரெட்டாக இருக்கிறது, அவருடைய இரத்தம் வைனாக இருக்கிறது. அதனால் அவருக்கு நீ என்னுடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் ஜீவனில். அதே மெல்கிசிதேக் ஒன்காட நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது வேறு, இது வேறு. சாபனத்து உபதேசம் ராங் டாக்டின், டெவிலிஸ் டாக்டின். அது திருத்துவம் வந்து பைபிளில் இல்லாத உபதேசம். அதனால் அந்த திருத்துவத்தை வந்து நம்ம ரொம்ப பகைக்கிறோம். அது வார்த்தையில் இல்லை, நம்ம ஒன்காட பிலீவ் பண்ணுறோம். அதே இயேசுக்கு, அதே மெல்கிசிதேக்கு தான் இப்பொழுது மாம்சத்தில் வந்திருக்கிறார். மாம்சத்தில் வந்து என்ன செய்கிறார் என்றால், அவர் இப்பொழுது பிரெட் அண்ட் வைன் உடையவராக, சரீரத்திலையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், என் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனுஷகுமாருடைய சரீர வார்த்தை புசியாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. கல்வாரியிலே அவர் போய் மரித்தார், ரத்தத்தில் இந்த ஜீவன், காட்ஸ் ஓன் லைஃப், இன்றைக்கி அந்த லைஃப் நம்ம மேலே வந்திருக்கு. ஆமீன். அவருடைய வார்த்தையும் அவருடைய ஸ்பிரிட்டையும் நம்ம இன்றைக்கி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி இறங்கி வந்து என்ன செய்கிறார் என்றால், அவர் வேட ரிசீவ், அவர் வேற ரீல் அவர் வந்து அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ அந்த புஸ்தகத்தை புசி என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். நமக்கு இன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இந்த மெசேஜ் வந்து ஆவியாகி அது ஜீவனாகி இருக்குது. நம்ம இதில் பங்கு பெறும் பொழுது ரியலாக இயேசுனுடைய மாம்சத்துலேயும் அவருடைய சரீரத்திலையும் பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் பஸ்காவை அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணினார். முதல்ல ஆபிரகாமுக்கு அவர் வந்து அப்பமும் திராட்சரசம் கொடுக்குறார், அது ராபோஜனத்துக்கு அடையாளம். பின்பு வந்து யாத்ராம 12 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்காவை ஆசரிக்க சொல்லுகிறார். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அங்கே அடித்து ரத்தத்தை நிலக்காலில் பூசி அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசித்தார்கள். நான் வந்து இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன் என்று சொன்னார். அது வந்து ராபோஜனத்துக்கு அடையாளம். பின்பு அவர் என்ன, மாம்சத்தில் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தை ஆசீர்வதித்து நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது ராபோஜனத்துக்கு அடையாளம். இப்பொழுது என்ன செய்கிறார், அந்த இறங்கி வந்து புஸ்தகத்தை திறந்து நீங்கள் இதை, இந்த ஓப்பன் புக்கை நீங்கள் புசிங்க. யோவான்ட்ட நீ அதை புசி என்று சொல்லுகிறார். எல்லாமே ராபோஜனத்துக்கு அடையாளம். அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய ஆவியிலையும் நம்ம பங்கு பெறுகிறோம். ஆமீன். இல்லை, மத்திய 26 அதிகாரம் 26-28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஜீசஸ் டேக்கிங் த பிரெட் அண்ட் வைன், இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர் வந்து எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னதாக அவர் அந்த ராபோஜன ஆராதனையை அனுசரித்தார். நம்ம வெட்டிங் சப்பருக்கு போகிறதுக்கு முன்னதாக, நம்ம ராப்சரில் பங்கு பெறுவதற்கு முன்னதாக இந்த பந்தியிலே நம்ம பங்கு பெற வேண்டும். இந்த பந்தியிலே பங்கு பெற்றால்தான் நீங்கள் வந்து ஏர்த்லி பாடியிலிருந்து குளோரிஃபைட் பாடியை அடைய முடியும். நான் வந்து என்னுடைய ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிறதுக்காக என் மாம்சம் வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், என் ரத்தம் வந்து பிரேக் ஆகணும், அதில் இருக்க ஜீவன் வெளிப்பட வேண்டும். அது வந்து நான் என் ஜீவனை ஷேர் பண்ணணும்னா என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கல்வாரியிலே மரித்தார். அதனால் நம்ம பின்னாலையும் பார்க்கணும், முன்னாலையும் பார்க்கணும். அதனால் பின்னால் பார்க்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தார். ஆமீன். அவருடைய ஜீவனை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். எப்பொழுது பெறுகிறோம், இந்த வார்த்தையிலையும் பங்கு பெறும் பொழுது. அதை வந்து அடையாளமாக நம்ம இந்த ராபோஜன ஆராதனையிலே காண்பிக்கிறோம். ஒரு நல்ல ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய ஏர்த்லி பாடியை வந்து குளோரிஃபைட் பாடியாக மாற்றுவார். ஆமீன். நமக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு மரணம் கிடையாது. 2025 வருஷத்தில் வந்திருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நம்ம அதை செய்து கொண்டு வருகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவரை நினைவு கூறும்படியாக நம்ம லார்ட் சப்பரில் நம்ம பங்கு பெறுகிறோம். அவங்க ரொம்ப வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தாங்க. பின்பு அவரே ரியல் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக லேம்பா வரும் பொழுது அவங்களால் அதை வந்து பிலீவ் பண்ண முடியலை. அந்த அவர் வந்து கல்வாரி சிலுவையில் அறையும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி முடிஞ்சு போச்சு, அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அவங்க அதை பிலீவ் பண்ண முடியல. இன்றைக்கி சாபனத்து மக்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு எனக்காக மரித்தார், கல்வாரியில் ரத்தத்தை சிந்தினார் என்று அவங்க ரபோஜன அரணையும் பங்கு பெறுறாங்க. அதே சமயத்தில் அவர் இறங்கி வந்துக்கு வேடையும் ஸ்பிரிட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், அவங்க அந்த மாதிரி அவங்களால் பிலீவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ரியலாக நம்ம வார்த்தையை பிலீவ் பண்ணும் பொழுது அவருடைய ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணுகிறோம். ஐ மீன் ஒரு நாளில் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் சேஞ்ச் பண்ணுவார். எல்லாத்தையுமே நம்முடைய பாடியை அவர் சேஞ்ச் பண்ணுவார், மறுரூபப்படுத்துவார். இந்த உலகம் எல்லாமே அது சேஞ்ச் ஆகும். நம்ம லுக் பேக் அண்ட் லுக் ஃபார்வர்டு, கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம், பின்னால் பார்க்குறோம், இதை முன்னோக்கி பார்க்குறோம். ஒரு நாளிலே இயேசு வருவார், என் சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் பூமியின் தூளிலிருந்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மாறுவேன். ஹல்லேலூயா. அதற்காக அவர் கல்வாரியிலே சந்திக்க வேண்டியதாக வந்தது. அந்த ப்ரைஸை, ரெடெம்ஷன் ப்ரைஸை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால் சிரிசிப்பை விட ரெடெம்ஷன் இஸ் கிரேட். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினது எவ்வளோ பெரிய காரியம் அது, அது எவ்வளோ வல்லமை அது. ஆல்மைட்டி காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். அதை விட பெரிய காரியம் அவர் மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து நமக்கு ரெடெம்ஷன் சம்பாதித்தது. அதனால்தான் இதை நினைக்க சொல்லியிருக்கிறார். இந்த ரெடெம்ஷனை நினைக்க சொல்லியிருக்கார். சிசிப்பை நினைக்க சொல்லலை. நான் வந்து உனக்காக சிலுவையில் மறித்தேன். எதற்காக? நீ ஏத்லி பாடியிலிருந்து நீ வந்து குளோரிஃபைட் பாடி மற வேண்டும். நீ என்றைக்கும் மறியாமல் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் ஸ்பிரிட்லேயும் அந்த வார்த்தையிலையும் பங்கு பெறும் பொழுது நம்ம அந்த நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமே ஹல்லேலூயா. இது வந்து ஒரு சிம்பலாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. அதனால் ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதிலிருந்து அவன் வந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அசிபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:10.
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசிபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அசிபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். அந்த ராஜாவை சந்தித்தான், மெல்கிசிதேக்கை சந்தித்தான். அன்னையிலிருந்து அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அசிபாரமுள்ள நகரத்துக்காக. இங்கே நமக்கு நிலையான நகரம் இல்லை, நமக்கு ஆண்டவர் ஒரு சிட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிட்டிக்காக அவன் காத்திருந்தான். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நாளில் அந்த சிட்டியில் இருப்போம். ஆமென். சென்னை நம்முடைய சொந்த சிட்டி அல்ல, நமக்காக ஆண்டவர் ஒரு சிட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அந்த பட்டணத்தில் நம்ம அங்கே இருப்போம். அதனுடைய வீதியெல்லாம் சுத்த பொன்னாக இருக்கிறது. அதன் மதில்களின் அசிபாரங்கள் சகல ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்தில் சூரியனும் சந்திரனும் அங்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. அந்த பட்டணத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து நம்ம இந்த ஒரு சரீரத்தில் இல்லை, இது நெகட்டிவ் பாடி, அது பாசிட்டிவ் பாடி. அந்த பாடியில் நம்ம அங்கே வாழுவோம். நமக்கு வந்து முடிவுங்கிறதே கிடையாது, அதான் எட்டர்னல் லைஃப். இதுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தால் இரத்தமானது இப்போ நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. நம்ம அதை அடையாளமாக அதை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் பங்கு பெற சொல்லியிருக்கிறேன். தெர் இஸ் அ சப்பிங் பிஃபோர் த மேரேஜ் சப்பர். ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு முன்பதாக இப்பொழுது இந்த லார்ட் சப்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதில் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது வந்து இந்த சரீரமானது டெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லுகிறார். பெஸ்ட் ஹவுஸ், பெஸ்ட் ஹவுஸ் என்றால் புழுக்கள் நிறைந்த சரீரம். இந்த சரீரத்தில் அநேக பாக்டீரியாஸ் இருக்குது, அநேக நோய்க்கிருமிகள் இருக்குது. எல்லாருடைய சரீரத்திலையும் பல நோய்க்கிருமிகள் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறோம். இந்த சரீரத்திலேருந்து அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸுக்கு நம்ம போகிறோம். இந்த சரீரம் வந்து சேஞ்ச் ஆகும். இது ஏர்த்லி பாடி. இதை வந்து ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? குளோரிஃபைட் காடியாக ஏர்த்திலேருந்து ஸ்டாருக்கு மாற்றுகிறார். அதனால் நம்ம இந்த சரீரம் வந்து ஒரு நாளிலே மறுரூபம் அடையும். ஆமென். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அவருடைய சரீரத்தை பிரெட்டாக ஒப்பு கொடுத்தார், இரத்தத்தை திராட்சரசமாக நமக்கு வந்து அவர் சிந்தப்பட்டது. நம்ம இதில் அதை பங்கு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து நம்ம இதில் பந்தியில் பங்கு பெறும்பொழுது இதை ஒரு நல்ல குளோரிஃபைட் பாடியாக மாற்றுவார். நம்ம உலக வாழ்க்கையானது 70 வருஷம் பலத்தின் மிகுதினாலே 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம். 80 வயசு தான், 80 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்தால் அவங்க செயல்பட முடியாது. சுவாபன போதகர் கடந்த நாளிலே மரித்து போனார். பாஸ்டர் தயானந்தன் என்கிறவர் குரோம்பேட்டையில் இருக்கிறார். நான் தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டை சர்ச்சுக்கு போவேன். அவர் தான் எனக்கு பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தவர். கடந்த வாரத்திலே மரித்து போனார். மிகப்பெரிய பாஸ்டர், பெந்தகோஸ் பாஸ்டர்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். சென்னையில் இருக்கிற எல்லா பெந்தகோஸ் பாஸ்டர் 84 வயசில் மரிச்சிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் வந்து அவரை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரங்க கூட்டம் ஒவ்வொரு மாதம் நடக்கும். பிரியாணி போட்டு நடத்துவார். அதனால் எல்லா பாஸ்டரும் வருவாங்க. அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் 84 வயசில் மரித்து போனார். கடைசி சில வருடங்களாக அவரால் எதுவுமே செய்ய முடியலை. 80 வயசு வரைக்கும் தான் அவங்க ஆக்டிவாக இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு பலத்தின் மிகுதினால 80 வருஷம். 70 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம், 70க்கு பிறகு கொஞ்சம் குறையும், அது வரைக்கும் 80 வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் என்று அங்கே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அந்த போதகர் மரித்து விட்டார். கடைசியாக அவரை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வேர்ல்டியாக மாறிட்டார். பிஷப் என்று பட்டத்தை வாங்கி அங்கே செயின் போட்டு சிலுவை போட்டு விட்டார். அதிலிருந்து அவரை பார்த்தாலே நான் விலகிடுவேன். இவர் இவர்கிட்ட தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், சத்தியத்தை பெந்தகோச உபதேசத்தில் வந்தேன், கடைசியில் இவரே இப்படி போயிட்டார் அப்படின்னு அவரை குறித்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ பெந்தகோச ஸ்தாபனங்கள் அவர் ரொம்ப உலகப்பரமாக மாறிப்போச்சு. நிறைய பேர் உலகப்பரமாக மாறிட்டாங்க. பெந்தகோச பாஸ்டர்கள் அவ்விதமாக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக மாறிவிட்டார். இப்பொழுது அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்பமும் திராட்சரசம் கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் அந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கார். அதுதான் செவன் சீல். இதெல்லாம் அவங்களால பிலீவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏபிசிடி, பைபிளில் ஏபிசிடி தான் தெரியும். அவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு ஏபிசிடி கூட தெரியாது. சத்தியத்தில் அவ்வளோ வந்து குறைவாக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துட்டோம். கர்த்தர் நமக்கு வார்த்தையை ஓப்பன் பண்ணிவிட்டார். எல்லா மிஸ்ட்ரியும் இன்றைக்கி நமக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. ஆமீன். ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால் பாபிலோனை விட்டு வெளியே வரணும். நீ இந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் பங்கு பெறணும்னா நீ பாபிலோனை விட்டு வெளியே வா. அதனால் நீ பாபிலோனோடு கூட உனக்கு எந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது. பாபிலோனுங்கிறது சாபனம். பாபிலோன் ஒரு நாளில் அழிஞ்சு போகும். அதனால் என் ஜனங்களை பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. எந்த ஐக்கியமும் இருக்கக்கூடாது. நீ அதை விட்டு நீ செப்பரேட் ஆக வேண்டும். அப்பொழுது அவன் மெல்கிசிதேக்க சந்தித்தான். அவன் தேவன்தாமே உண்டாக்கின அந்த அசிபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். கடைசியாக அவன் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த சிட்டியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்ட அந்த சிட்டி, நீங்களும் அப்பொழுது அங்கே போவீங்க. ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவரோடு பந்தி இருப்பீர்கள் என்று மத்தேயு 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், மாத்தைக்கென்று நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெஸ்ட் ஹவுஸில் இருந்து ஆண்டவர் நம்ம குளோரிஃபைட் கண்டிஷனில் கொண்டு வருவார். ஆமீன். கேட்டர்பில்லரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த கேட்டர்பில்லர் வந்து நமக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். அதை காலால் நசுக்கி போடுறோம். அதை பார்த்தா அவ்வளோ ஒரு அற்பமான ஒரு புழு தான் இந்த கேட்டர்பில்லர், கம்பளி புழு. ஆனால் இந்த கம்பளி புழுக்குள்ளே என்ன விதமான ஒரு பவர் இருக்குன்னா, அது அழகான பட்டர்ஃப்ளையாக மாறும்படியான ஒரு அந்த பவர் உள்ளே இருக்குது. நமக்கு பார்க்கும் பொழுது அந்த புழு வந்து ரொம்ப அருவறுப்பாக தெரியும். அது பட்டர்ஃப்ளை ஆனால் நம்ம அதை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவோம். சின்ன பிள்ளைகள் பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படும், அதை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படும். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் அந்த கேட்டர்பில்லர் என்ன செய்கிறது, அந்த இலையை சாப்பிடுது, இலையை நிறைய சாப்பிடுது. அதே போல் இப்பொழுது நம்ம உலகத்தில் நம்ம பாடி இந்த மாதிரி ஒரு பாடியில் இருக்கிறோம். நம்ம நிறைய சாப்பிட்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அந்த க்ரீன் லீவ்ஸை நம்ம சாப்பிடுகிறோம். பின்பு அந்த பட்டர்ஃப்ளை வந்து கூட்டுப்புழுவாக மாறுகிறது. அது ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள்ளே கொஞ்சம் காலம் வந்து அந்த சீக்ரெட் பிளேஸில் அது உள்ளே மறைஞ்சி இருக்கு. அது கொஞ்சம் காலம் முழு மறைஞ்சி பின்பு அது வளர்ச்சி அடைகிறது. அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்கிறது. அந்த கம்பளி புழு என்ன செய்யுது, ஒரு பட்டர்ஃப்ளையாக உள்ளே மாறுது. அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அப்படியே மாறுது. மாறின உடனே ஒரு நாளில் அந்த கூடு வெடித்து அழகான பட்டர்ஃப்ளையாக மாறுது. அதன் பின்பு அது வந்து தேனை தான் சாப்பிடும். பூவில் இருக்க தேனை தான் சாப்பிடும். அது பறக்கத்துடைய தன்மை அடைகிறது. அதே போல் தான் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இப்பொழுது என்ன செய்யணும், நம்ம வந்து நமக்குள்ளே அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஹோலி ஸ்பிரிட் வச்சிருக்கிறார். அந்த பொட்டன்ஷியல் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு சீக்ரெட் பிளேஸில் வந்திருக்கிறோம். இந்த சர்ச்சு வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஆகிருக்கிறது. வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட்டு இங்கே வந்து நம்ம வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஆகிருக்குது. காட்ஸ் ப்ரொவைடட் பிளேஸ் ஆகிருக்கிறது. நம்ம இங்கே வருக்கும் பொழுது இங்கே கேட்குற செய்தியானது பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், உங்களுக்கு மறுரூபப்படுத்தும் வல்லமை. இது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக மாறுது. அதனால் அருவறுப்பான கம்பளி புழு வந்து அழகான பட்டர்ஃப்ளையாக மாறுது போல் நம்ம சரீரம் ஒரு நாளில் மாறும். எல்லா காலத்தில் ஒருங்க நியூ பேர்த் அடைஞ்சாங்க. நமக்கு வந்து நியூ பேர்த் ப்ளஸ் பாடி சேஞ்ச், எட்டர்னல் யூத்தை நம்ம அடைவோம். அழகான பட்டர்ஃப்ளையாக மாறி இங்கேருந்து நம்ம அங்கே பறந்துடுவோம். நம்ம வந்து ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாண விருந்திலே நம்ம பங்கு பெறுவோம். ஆமீன். அதனால் தான் பூமியின் தூளிலிருந்து வானத்தின் நட்சத்திரங்களாக மாற்றுகிறார். அதற்கு இந்த பந்தியில் பங்கு பெறணும். யாக்கோபு ஆதியாமன் 32:24 நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தருடைய தூதனானவரோடு கூட போராடினான், ராத்திரி போராடினான். போ அங்கே யாக்கோபு என்பது யாக்கோபு என்னும் பூச்சியே என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அவன் ஒரு பூச்சி. அந்த பூச்சி என்ன செய்தது என்றால், ராத்திரியிலே தனித்து ஆண்டவரோடு கூட போராடினது. ஆண்டவர் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினார், அவனை மறுரூபப்படுத்தினார், அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து உலகத்தில் மாம்ச சரீரத்தில் நம்ம ஜீவித்தாலும், இந்த உலகம் நம்ம அதிக பாவ நிறைந்ததாக இருந்தாலும், அதை அந்த நம்ம ஒரு மேலான ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கிறோம். அதற்கு மேலே உலகத்தின் மக்கள் ஜீவிக்க முடியாத ஒரு ஜீவியத்தை நம்ம செய்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிறோம். ஒரு நாளில் என்ன செய்வோம் என்றால், ஆண்டவர் நம்முடைய பாடியை சேஞ்ச் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இறங்கி வந்திருக்கார். இறங்கி வந்து உங்களை கிளைம் பண்ணுகிறார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நம்மளை கிளைம் பண்ணி நம்மளை நம்மை மறுரூபப்படுத்தி மேலே கொண்டு செல்வார். அதற்கு நம்ம இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். மறுரூபப்படுத்தும் வல்லமையை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜேக்கப் எப்படி சேஞ்ச் ஆனானோ, அந்த பட்டர்ஃப்ளை எப்படி சேஞ்ச் ஆனதோ, அதே போல் ஆண்டவர் வந்து ஒரு நாளில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிற, திருப்பி அது கம்ப்ளீட் புழுவாக மாறாது. ஒரு முறை வந்து அது பட்டர்ஃப்ளையாக மாறிட்டா திருப்பி அது கேட்டர் பில்லராக மாறுமா? மாறாது. அதே போல் நம்ம வந்து இந்த பெஸ்ட் ஹவுஸ், புழுக்கள் நிறைந்த அநேக பாக்டீரியாஸ் நிறைந்த இந்த சரீரத்தை ஆண்டவர் மகிமையின் சரீரமாக மாற்றின பிறகு மறுபடியும் நம்ம மாம்ச சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு சீர்குலைந்த ஒரு சரீரத்தை நம்ம உடையவர்களாக இருக்க மாட்டோம். என்றைக்குமே நம்ம வந்து குளோரிஃபைட் பாடியில் இருப்போம். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்கிறோம் இப்பொழுது? ஃபீடிங் அப்பான் த பிரெட், அப்பான் த வைன். இந்த தப்பத்தில் பங்கு பெற வேண்டும். இட்ஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. ஆண்டவர் ரெடெம்ஷன் ப்ரைஸை நமக்காக செலுத்தியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் மெல்கிசிதேக்கா வந்து அப்பன் தராசிலும் கொடுத்தவர். உண்மையிலே அவர் பிரெட் அண்ட் வைனாக மாறி அவர் நமக்காக கல்வாரியில் இந்த கிரயத்தை செலுத்தி இப்பொழுது இறங்கி வந்து இந்த மிஸ்ட்ரியை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். இது வந்து ஒரு கிரேட் மிஸ்ட்ரி. இதை நம்ம நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்து என்ன நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவனுடைய அன்பை நினைத்தவர்களாக இதில் பங்கு பெறுவோம். நம்மை முற்றிலும் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு சிறிது நேரமாக கர்த்தர் நமக்காக செய்த காரியத்தை நினைச்சு பார்ப்போம். அவருடைய மாம்சமானது பிரெட்டாக இருக்கிறது, அவருடைய இரத்தமானது வைனாக இருக்கிறது. கல்வாரியிலே நமக்காக அந்த கிரயத்தை செலுத்தினார். ஆபிரகாம் அதில் பங்கு பெற்றான். ஆனால் 70 சீசர்கள் அதை புறக்கணித்தார்கள். அந்த வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அவங்க பிரெட்டை புறக்கணிக்கிறாங்க. அவங்க பரிசுத்தாவியை புறக்கணிக்கும் பொழுது அந்த ஒயினை புறக்கணிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இறங்கி வந்து முத்திரையில் திறந்து ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், வார்த்தையை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். நம்ம இதை பங்கு பெறும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டு. ஒரு நாளிலே அவர் இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம சந்திப்போம். ஒரு ஆவியாக அல்ல, அவரை மகிமையிலே நம்ம தரிசிப்போம். அதற்கு நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். முற்றிலுமாக நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நம்ம வந்து தேவனுக்குக்காக நம்ம வந்து அடங்கி இருக்க வேண்டும். எப்படி அந்த பட்டர்ஃப்ளை அந்த கூட்டுப்புழுவில் கூட்டுக்குள்ளே அது அவ்விதமாக இருக்கிறதோ, அதே போல் நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வந்து அந்த சீக்ரெட் பிளேஸில் இந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு நாளிலே அவர் நம்மை சேஞ்ச் பண்ணுவார். பூமியின் தூளிலிருந்து வானத்தின் நட்சத்திரமாக மாற்றுவார். ஆபிரகாமின் சந்ததியை அவர் அவிதமாக செய்வார். அந்த நாளுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மை தரை மட்டும் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவர் எப்படி மறுரூபம் அடைந்தாரோ அதே போல் நாமும் மறுரூபம் அடைவோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தன் ஜீவன் நீந்திரந்தோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரந்தோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ தந்து விட்டோம். உன்னதன் கரங்களிலே ஏற்று என்றும் நடக்கும், ஏற்று என்றும் நடக்கும். கல்வாரியன் மேலை கண்கள் கலங்கிடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அந்தை ஏழை கண்கள் கலங்கி நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.